இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளுகிற தலைப்பு தேவனுடைய வைராக்கியம் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். தேவனுக்கு ஒரு வைராக்கியம் இருக்குது. தேவனுக்கு இருக்கிற மாதிரி இந்த உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் வைராக்கியம் இருக்குது. ஆனால் தேவனுக்கு இருக்கிற வைராக்கியம் நல்ல வைராக்கியம். ஆனால் மனுஷனுக்கு நல்ல காரியத்திலையும் வைராக்கியம் இருக்குது, கெட்ட காரியத்திலையும் வைராக்கியம் இருக்குது. அந்த வைராக்கியத்தை எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, வாழ்க்கையில் அந்த காரியத்தை செஞ்சு முடித்தாதான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். அது நல்ல காரியமாக இருக்கலாம், சிலவங்களுக்கு கெட்ட காரியமாகவும் இருக்கலாம். அது சின்ன வயசில் நம்மளுக்கு ஏற்பட்ட சம்பவங்களால் இருக்கலாம், அல்லது இடையில வந்த காரியமாகவும் இருக்கலாம். ஆனால் எப்படியாவது நம்ம சாகிறதுக்குள்ளே அந்த வைராக்கியத்தை சரி பண்ணிட்டு தான் செத்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரி ஆண்டவருக்கு ஒரு வைராக்கியம் இருக்குது, நேச வைராக்கியம் இல்லை. அது நேச வைராக்கியம் வந்து நேசத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் நேச வைராக்கியம். சக்கரியா ஒன்றாம் அதிகாரம் 12-16 வரை வாசிப்போம். அப்போ ஆண்டவருக்கு ஒரு வைராக்கியம், என்ன வைராக்கியம்னு கேட்டிங்கன்னா, சியோனுக்காகவும் எருசலேமுக்காகவும் கடும் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். கொஞ்ச நஞ்ச வைராக்கியம் இல்லை, ஆமாம், மகா வைராக்கியம் வச்சிட்ருக்காரு. அப்போது இந்த வைராக்கியத்தை வச்சிட்ருக்கும்போது இந்த சியோன் வாசிகளும் எருசலேம் வாசிகளும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, திரும்பவும் ஆண்டவர் விட்டு விலகி போகிறாங்க. ஆண்டவர் விட்டு விலகி போகும்போது இந்த வைராக்கியத்தினால் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த சியோனையும் எருசலேமையும் விட்டுறாரு. கோபம் அதிகமாகி புறஜாதிகளை தான் போட்டு அடிக்கிறாரு. ஆமாம், நம்மளுக்கு வைராக்கியம் இருக்கும், நம்ம பிள்ளைகளுக்கு மேலே நல்ல வைராக்கியம் இருக்கும். அதுக்கு எதாவது தப்பு பண்ணும்போது அதை பிடிச்சி அடிக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம், வேலைக்காரனையும் வீட்டுக்கு வர்றவனையும் போகிறவனையும் பிடிச்சி திட்டுறது. ஆமாம், ஆனால் அந்த காரியத்தை அந்த கோபத்தை எப்படியாவது அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. அப்போ சியோன் குமாரத்தின் மேலே அவ்வளவு ஒரு பிரியம் வச்சுருக்காரு. ஆனால் அப்பவும் தூதன் கேட்குறான், இந்த 70 வருஷமாக கோபமாக இருக்கிறீரே, எப்போ தான் இறங்குவீர் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, முதல்ல அந்த சியோன் குமாரத்துக்கு விரோதமாக வர்ற புறஜாதிகளை முதல்ல தண்டிச்சதுக்கு அப்புறம்தான் நான் வந்து என்ன பண்ணுவேன், சியோனுக்காகவும் எருசலேமுக்காகவும் இறங்குவேன். இறங்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, எருசலேமில் தேவனுடைய ஆலயம் கட்டப்படும், அதிலே அளவு நூல் பிடிக்கப்படும். அப்போ இன்றைக்கு தேவன் வந்து எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறார். அதனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எருசலேமை விட்டுட்டு புறஜாதிகளை போட்டு அடிச்சிட்ருக்கார். இப்போ எருசலேம் சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான யுத்தம் நடந்துகிட்ருக்குது. நிறைய பேர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக அல்லது தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக வருகிறவர்கள் நிறைய செத்து மடிச்சிட்ருக்காங்க. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எருசலேமின் மேல் என்னுடைய அளவு நூலை பிடிப்பேன், அதிலே ஆலயம் கட்டப்படும். அது எழுத்தின்படியாகவும் ஆலயம் கட்டப்படும், ஆவிக்குரிய நிலைமையிலேயும் ஆவிக்குரிய எருசலேமிலும் சியோனிலும் தேவன் அளவு நூல் பிடித்து அங்கேயும் தம்முடைய ஜனங்களை கொண்டு வருவார். அப்போ முதல்ல வந்து ஆவிக்குரிய நிலைமையில் நடக்கும், ரெண்டாவது எழுத்தின்படி நடக்கும். சகரியா 1:17-21 வரை வாசிப்போம்.
இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பியிருக்கும், இன்னும் கர்த்தர் சீயோனை தேசர்கள் பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று இன்னும் கூறு என்றார். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபொழுது இதோ 4 கொம்புகளை கண்டேன். அவைகள் என்னவென்று என்னுடனே பேசின கூதனை கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்கக் கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும், யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை உயிரத் தள்ளுகிறதற்கும்
போதும். இங்கே இந்த வசனத்தில் என்ன நான் பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சியோனுக்காக இறங்குறார். அப்படி இறங்கும் போது முதல்ல செய்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த யூதாவை சிதறடித்த 4 கொம்புகள். அப்படின்னா யூதா ஜனங்கள் சரித்திரத்தில் 4 இடத்துல சிதறடிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ சிதறடிக்கப்பட்ட அந்த எல்லா புறஜாதிகளையும் தேவன் நியாயம் தீர்த்துட்டு தான் அந்த எருசலேமுக்காக இறங்குவார். அப்போ இன்னைக்கு எருசலேம் குமாரத்தி பாபிலோனுக்குள்ளே இருந்துட்டு இருக்கிறா, அல்லது சகல ஜனங்களுக்குள்ளும் ஒளிஞ்சிட்டு இருக்கிறா. அப்போ இந்த எருசலேம் குமாரத்தியை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும்போதற்கு முன்பதாக அந்த எருசலேம் குமாரத்தியை உபத்திரப்படுத்தின புறஜாதிகள் அல்லது சிதறடித்த புறஜாதிகள், அந்த புறஜாதிகளை ஆண்டவர் முதலாவது நியாயம் தீர்த்துட்டு தான் அப்புறம் எருசலேமை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்போ எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் வைராக்கியம் கொண்டிருக்கும் போது அந்த ஜனங்களை ரட்சிப்பதற்காக அல்லது அந்த ஜனங்களை பாதுகாப்பதற்காக அந்த ஜனங்களுக்கு வேற யாரும் உபத்திரம் செய்யாமல் இருக்கும்படியாக முதலாவது சியோன் குமாரத்தினுடைய சத்துருக்களை தேவன் சிதறடிக்கிறார். அப்போ தேவ ஜனங்களை தேவன் சிநேகிக்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள முதல்ல ஆசீர்வதிக்க மாட்டார். ஆனால் எல்லாம் என்னன்னு நினைப்பாங்க, நாங்கள் தேவனுடைய ஜனங்க தானே, எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், எங்களை பாதுகாக்கணும்பாங்க. ஆனால் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதில்ல. முதலாவது என்ன பண்ணுறாருன்னா, தேவ ஜனங்களுடைய சத்துருக்களை சிதறடிக்கிறார். ஏன்னா ஆசீர்வாதம் வந்தாச்சுன்னா உடனே புறஜாதி வந்துடுவான், அதனால் ஆசீர்வாதத்தை முதல்ல கொடுக்க மாட்டார். ஏன்னா சியோன் குமாரத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தா எப்படி பாதுகாத்துக்குவான், அவளுக்கு பாதுகாக்க தெரியாது. ஏன்னா சியோன் குமாரத்தி வந்து கள்ளத்தீர்க்க தரிசனங்கள்லேருந்து விலகி இருக்கிறா, ஆண்டவரோட உண்மையான வசனத்துக்கு பயந்து இருக்கிறா, எந்த தீமைக்கும் போக மாட்டா, அநியாயத்தை விட்டு விலகிறவன் கொள்ளையாகிறான், அதனால் நியாயம் புரட்டப்படுகிறது, சத்தியம் வீதியில் இடறி விழுந்தது அப்படிங்கிற மாதிரி சியோன் குமாரத்தி வந்து ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி நேரம் நடக்கிறவா. அப்போ தீமை செய்கிறதுக்கு போக மாட்டா, அநியாயத்துக்கு போக மாட்டா, இந்த மாதிரி இருக்கும்போது யார் இவங்களை பாதுகாக்கிறது? அப்போ ஆண்டவர் தான் பாதுகாக்கணும். அதனால் சியோன் குமாரத்திக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு முன்பதாக, சியோன் குமாரத்திக்கு ஆசீர்வாதம் கிடைச்சதுக்கு அப்புறம் யார் யார் வந்து தொந்தரவு பண்ணுவாங்களோ அந்த தொந்தரவு பண்ணுறது புறஜாதிகள் தான் வந்து பண்ணுவாங்க. அதனால் அந்த புறஜாதிகளை முதலாவது சிதறடிக்கிறார் அல்லது அவங்களுக்கு பயத்தை கொடுக்கிறார். எந்தெந்த இடத்துல சிதறடிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, யோசுவா மூலம் வந்து யோர்தான் நதியை கடந்து வரும்போது யோர்தான் நதியில் வந்து கொஞ்சம் பேர் அந்த பக்கம் நின்றுடுறாங்க. அப்போ அங்கே வந்து இஸ்ரவேல் 12 கோத்திரத்துக்குள்ள பிரிவினை ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து சாலமோன் ராஜாவுக்கு அப்புறம் சரித்திரத்தில் வந்து அந்த 12 கோத்திரத்தில் யூதா கோத்திரம் பிரிஞ்சு தனியாக நிற்கிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிறையிருப்புக்கு போகும்போது யூதா கோத்திரம் வந்து வேற ஒரு சிறையிருப்பில் போகுது, மற்ற கோத்திரமெல்லாம் வேற ஒரு சிறையிருப்புக்கு போகுது. அங்கே போகும்போது அந்த புறஜாதிகளுக்குள்ள அந்த யூதா ஜனங்கள் உபத்திரப்படுகிறார்கள். இப்படி சரித்திரத்தில் நாலு இடங்களில் வந்து யூதா ஜனங்கள் அப்படின்னா எருசலேம்லேயும் சியோன்லேயும் இருக்கிற ஜனங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் யூதா ஜனங்கள். யூதா ஜனங்களும் யூதா கோத்திரத்தை சார்ந்தவர்களும் அல்லது யூதா கோத்திரத்துக்கு உதவி செய்தவர்கள் தான் எருசலேம்லேயும் சியோன்லேயும் வாசம் பண்ண முடியும். வேற எந்த ஒரு கோத்திரக்காரனும் வந்து எருசலேமில் சியோனில் வாசம் பண்ண முடியாது. அப்படியாக தேவன் எருசலேமையும் சியோனையும் தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக தேவன் சியோனுடைய சத்துருக்களை முதலாவது சிதறடிக்கிறார். சகரியா 8:1-3 போதும். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா சியோன் பேர் என்னதுன்னு கேட்டீங்கன்னா சத்திய நகரம், அப்புறம் சேனையில் கர்த்தரின் பர்வதம், பரிசுத்த பர்வதம், இப்படி பல பேர் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அப்படியாக முதலாவது தேவன் சியோனை தெரிந்து கொள்ளும் போது சியோன் வாசிகளுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சத்திய நகரம், பரிசுத்த பர்வதம், அப்புறம் சேனைகளின் கர்த்தரின் பர்வதம். அப்புறம் அங்கே வந்து தேவன் வந்து என்ன பண்ணுறாருனா அங்கே எருசலேம் மத்தியிலே வாசம் செய்வேன்னு சொல்லிட்டார். அப்போ எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் சியோன் எருசலேமிலே தான் தேவன் வாசம் செய்கிறார். அப்போ இது ஞானார்த்தமாக சியோன் எருசலேம். அப்போ சியோன் எருசலேம்னா நாம் எல்லாரும் இன்னைக்கு எருசலேம் பட்டணத்துக்கு ஓடி போயிருந்தால் தான் ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பாரா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இது வந்து ஞானார்த்தமாக சொல்லப்பட்ட சியோன் எருசலேம். சியோன்னா தேவனுடைய பிரமாணங்கள், எருசலேம்னா கர்த்தருடைய வார்த்தைகள். இப்போ யார் யார் தேவனுடைய வார்த்தைகளிலே நிலைத்திருக்கிறார்களோ அந்த ஜனங்கள் மேல் ஆண்டவர் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். யார் யார் தேவனுடைய பிரமாணங்களிலே நிலைத்திருக்கிறார்களோ அந்த ஜனங்கள் மேல் தேவன் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். அல்லது தேவனுடைய பிரமாணங்களுக்காக தேவன் வைராக்கியம் கொண்டிருக்கிறார், அல்லது தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காக தேவன் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். அப்படியாக தேவன் தம்முடைய பிரமாணங்களிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், தாம் சொன்ன வார்த்தைகளிலே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பணிந்து நடக்கும்போது தான் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மத்தியிலே இருக்கும், அல்லது தேவன் நம்ம மத்தியிலே வாசம் செய்வார். ஏசியா 1:21-27
உண்மையான நகரம் எப்படி ஏசியாய் போயிற்று, அது நியாயத்தால் நிறைந்திருந்தது, அது நீதி அது குடியிருந்தது, இப்பொழுதோ அதன் குடிகளை குடிகள் பரிபாதக வெள்ளி கழிப்பாயிற்று, ஒரு திராட்சம் தண்ணீர் கலப்பாயானது, அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் பரிதானத்தை விரும்பி ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்பி கைக்கூலி நாடி திரிகிறான் நிக்கற்ற பின்னர் நியாயத்தை விசாரியார்கள் விதவையை வழக்கு அவர்களிடத்தில் நேர்கிறதில்லை ஆகையால் சேனைகளின் கர்த்தரும் இஸ்ரவேலின் பல்லவருமாகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது ஓஹோ நான் என் சத்துருக்களின் கோபமாறி என் பகைஞருக்கு நீதியை சரி கட்டுவேன் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். சியோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள்.
அப்ப உண்மையில நகரம் எப்படி வேசியாய் போயிட்டு அப்படின்னா உண்மையில தேவனுடைய பிரமாணங்கள் எப்படி இன்றைக்கு நிலை தடுமாறி எப்படி வந்து இப்படி சீர்கட்ட நிலைமைக்கு வந்தது. உண்மையில நகரம் அப்படின்னா பரிசுத்த பர்வதம், தேவனுடைய பிரமாணங்கள் எப்படி இப்படி வந்து மனுஷனுடைய கற்பனைகளால் நிறைந்து எப்படி வந்து இப்படி கலப்படமாச்சு, என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா முதல்ல அது நியாயத்தால் நிறைந்திருந்தது. அப்படின்னா தேவனுடைய கற்பனைகள் உண்மையான நீதி நியாயத்தால் நிறைந்திருக்கிறது. நீதி அதில் குடிகொண்டிருந்தது. அப்படின்னா தேவனுடைய பிரமாணங்களிலும் தேவனுடைய வார்த்தைகளிலும் உண்மையான நீதி வாசம் செய்து கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுதோ அதன் குடிகள் கொலைபாதகர். ஆனால் இப்போ தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறவர்கள் எல்லாரும் தேவனுடைய வார்த்தைகளை கலப்படம் பண்ணி தாறுமாறாக்கி தேவனுடைய வார்த்தைகளை கொலை செய்கிறார்கள். அதான் வந்து நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், தேவனுடைய வசனத்துக்கு பெற்றுக்கொண்டவர்கள் மறுபடியும் முன் செய்த பாவங்களுக்கு பின்பற்றும் போது இயேசு கிறிஸ்துவை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அடிக்கிறார்கள். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை மறுபடியும் சிலுவையில் அடிக்கிறார்கள். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இப்பொழுது அதன் குடிகள் கொலைபாதகர். என்னத்தை கொலை செய்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளை கொலை செய்கிறார்கள், அல்லது உண்மையான சத்தியத்தை கொலை செய்கிறார்கள், உண்மையான நீதியை கொலை செய்கிறார்கள். உன் வெள்ளி கெலும்பாயிற்று அப்படின்னா உண்மையான தேவனுடைய வசனங்கள் கலிம்பா போச்சு. கலப்படம் பண்ணி 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 எந்த அளவுக்கு கலப்படம் பண்ணுறன்னு தெரியாமல் அது போய் உண்மையான வெள்ளி நல்ல வெள்ளையாக இருக்கும், நல்ல வெள்ளை வெள்ளையாக இருந்த அந்த வெள்ளி களிம்பா போச்சுன்னா கட்டங்கரையன் ஆகி போச்சு. உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பானது. அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகள்னால் இனிமையாக பேசக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள் அல்லது ஒரு மனுஷனை மனம் திருப்புவதற்காக அவனுடைய இருதயத்துக்கேற்ற ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய தேவனுடைய வசனங்கள் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா மனுஷனுடைய கலப்படத்தினால கலப்படம் பண்ணி 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 என்ன பிரசங்கம் பண்ணாலும் ஒரு மனுஷனுக்கு புரிய மாட்டேங்குது, என்ன ஊழியம் பண்ணாலும் ஒருத்தனுக்கு காதில் போய் சேர மாட்டேங்குது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது உண்மையான வார்த்தை இல்லை. உண்மையான வார்த்தை தேவன் அனுப்பின வார்த்தை என்று சொன்னால் அது தேவன் என்ன காரியமாய் அனுப்பியிருக்கிறாரோ அந்த காரியத்தை அது நிறைவேற்றும். அப்போ தேவன் ஒரு வார்த்தையை தேவனுடைய காரியமாக அனுப்பியிருக்கிறார், மனுஷன் என்ன பண்ணுறானா அந்த வார்த்தையை எடுத்து நீ அந்த வேலை செய்யாத, நான் ஒரு வேலை கொடுக்குறேன் உனக்கு, நீ என்னுடைய வேலையை செய்யுன்னு சொல்லி அதில் கலப்படம் பண்ணி இவனுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்காக பிரசங்கம் பண்ணுறான். அப்போ பிரசங்கம் பண்ணும்போது இது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. அது தேவனுடைய வார்த்தை போய் அந்த வேலையை செய்யுமா? செய்யாது. வேலை செய்கிற மாதிரி போகும், திரும்பி வராது. செய்ய வேண்டிய வேலையை தேவனுடைய வேலையை தான் செய்யும், மனுஷனுடைய வேலையை செய்யாது. அப்போ மனுஷன் ஏமாந்து போயிடுறான். நீ எல்லாம் தேவனுடைய வார்த்தையை எடுத்து தன்னுடைய வேலை செய்வதற்காக அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் மனுஷன் நினைக்கிற எந்த வேலையும் ஊழியத்தில் நடக்க மாட்டேங்குது. காரணம் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சித்தம் தான் செய்யும், அது மனுஷனுடைய சித்தத்தை ஒரு நாளும் நிறைவேற்றாது. அதனால் இன்னைக்கு 1000 ஜபம் கட்டணும், 2000 ஜபம் கட்டணும், இந்தியாவுக்கு சுவிசேஷ் அறிவிக்கணும், உலகத்துக்கு சுவிசேஷ் அறிவிக்கணும்னு என்னென்னமோ திட்டங்களை போட்டு என்னென்னமோ கொண்டு வர்றாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்ம தேவனுடைய வார்த்தையாக அனுப்பும்போது அது தன்னுடைய வேலையை செய்யும். ஆனால் இடையில என்ன பண்ணுறானா மனுஷன் அதையை எடுத்து அதில் கொஞ்சம் வேலையெல்லாம் கலந்து இது போய் இது இவனுடைய வஞ்ச ஆலோசனையெல்லாம் சேர்த்து என்னுடைய வேலையும் கொஞ்சம் செய்ய அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு அனுப்புனா அது என்ன பண்ணும்? சரி நான் போகிறேன் வேலை செய்கிறேன்னு சொல்லி அது ஊழியக்காரன் வாயிலேருந்து புறப்பட்டு போகும். புறப்பட்டு போய் வேலை செய்யும்போது தேவனுடைய வேலையை தான் செய்யும். அப்போ தேவனுடைய வேலையை நீதியை அங்கே செய்ய முடியலன்னு என்ன பண்ணும் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ தேவனுடைய நீதியை அது அங்கே நிறைவேற்ற முடியல, மனுஷன் வேற ஒரு வேலையை அனுப்பியிருக்கிறான். அப்போ அந்த வார்த்தை தேவனுடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்றும்? இப்போ தேவனுடைய வார்த்தையை தேவன் அனுப்பியிருக்காரு, இப்போ நான் அந்த வார்த்தையை எடுத்து என்னுடைய வேலை செய்கிறதுக்கு நான் அனுப்புகிறேன். ஆனால் அந்த வார்த்தை போகுது, போய் அங்கே வந்து தேவனுடைய நீதியை நிறைவேற்ற முடியல. அதனால் நிறைவேற்ற முடியாத பட்சத்தில் அந்த வார்த்தை என்ன அங்கே செய்யும்? நியாய தீர்ப்பு தான் அங்கே நிறைவேற்றும். அதனால ஒன்னா நீதியை செய்ய இல்லாட்டா நியாய தீர்ப்பு செய்யும். இந்த உலகத்தில் இருக்கிற மந்திரவாதி ஒரு மந்திரத்துக்கு ஒரு பேயை அனுப்புனானா அது என்ன பண்ண அதே செய்ய முடியலன்னா அது வந்து அந்த மந்திரவாதியே கொள்ளுது. எழுத்தின்படியே அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. அப்போ தேவனுடைய வார்த்தை எவ்வளோ வளமை உள்ளது, அப்ப தேவனுடைய வார்த்தைய இன்னைக்கு அனுப்புறவங்க தேவனுடைய சித்தமாக அனுப்ப வேண்டும். அதை எடுத்து தன்னுடைய வேலையை நிறைவேற்றுவதற்காக ஏதாவது ஒரு மனுஷனை அனுப்புனானா அது திரும்பி வந்து அவனுக்கு நியாய தீர்ப்பாக தான் முடியும். அதனால இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஊழியம் செஞ்சு மாட்டிக்கிறது அல்லது தேவனுடைய வார்த்தையை எல்லாத்துக்கும் எடுத்து எடுத்து பயன்படுத்தி அவங்க அந்த மாதிரி செய்யும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கே தேவனுடைய நீதி இல்லாத சமயத்தில் அது தேவனுடைய நியாய தீர்ப்பாக முடிந்துவிடும். அதனால தான் தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்களுக்கு அதிகமான தண்டனை வந்துட்டே இருக்கு. தேவனுடைய வார்த்தையை அறியாதவன் நல்லா இருப்பான், அவன் என்ன தப்பு பண்ணாலும் அவனுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்களுக்கு தேவனுடைய நீதி இல்லாத போது அங்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு உடனே வெளிப்படுகிறது. அதனால தேவனுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருனா, இந்த மாதிரி ஆசீர்வாதங்களை நான் உனக்கு தருவேன். அப்படி ஆசீர்வாதம் இல்லாத சமயத்தில் அந்த வார்த்தை அவனை சும்மா விட்டுட்டு போகாது. ஆசீர்வாதம் மட்டும் வேணும் வேணும்னு வாங்கிக்கிறான். அப்போ தேவனுடைய கற்பனையில் மீறும்போது என்னாகும், கண்டிப்பாக நியாய தீர்ப்பு தான். அதனால தேவனுடைய ஜனங்கள் இன்னைக்கு அநேகம் பேர் சாபத்துக்குள்ளாகவும் வியாதியிலையும் கஷ்டத்திலையும் தீராத பிரச்சனையிலையும் அகப்பட்டிருக்கிறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தேவனோடு செய்த உடன்படிக்கையிலே உண்மையா இல்லாத பொழுது அது நியாய தீர்ப்பாக மாறுகிறது. காரணம், தேவன் தேவனுடைய பிரமாணங்களுக்கு வேண்டியும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு வேண்டியும் கடும் வைராக்கியத்தோடு இருக்கிறார். அப்ப கடும் வைராக்கியமா இருக்கும்போது என்ன பண்ணோம், அந்த வார்த்தைகள் ரொம்ப கடுமையான நியாய தீர்ப்பை கொண்டு வரும். ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தாலும் ரொம்ப கடுமையான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், சாமத்தை கொண்டு வந்தாலும் ரொம்ப கடுமையா இருக்கும். எரேமியா 31, எரேமியா 31:23-30, எரேமியா 31:23-30. இங்க என்ன சொல்லுது, இங்க எருசலேமையும் சீயோனை பார்த்து சொல்லும் போது நீதியின் வாசஸ்தலமே பரிசுத்த பர்வதமே உன்னை ஆசீர்வதிக்க கடவர் என்கிற வார்த்தையை யூதாவின் தேசத்திலும் பட்டணங்களும் சொல்லுவார்கள். காரணம், இவங்க எங்கிருந்து வர்றாங்க, சிறையிருப்புலேருந்து திரும்பி வர்றாங்க. அப்படின்னா சிறையிருப்புன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை பெற்ற ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அல்லது உடன்படிக்கையை மீறும் போது அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சாபத்தின் சிறையிருப்பை வைக்கிறார் அல்லது எதிரிகளுடைய சிறையிருப்பிலை வைக்கிறார் அல்லது வியாதியினுடைய சிறையிருப்பிலை வைக்கிறார் அல்லது தரித்திரத்தினுடைய சிறையிருப்பிலை வைக்கிறார். சிறையிருப்புனா உனக்கு அடிமையாகிறது. எதுக்கு அடிமையாகிறான்னா, எதே வந்து தேவனுடைய வார்த்தையை கூட அதிகமாக ஒரு மனுஷன் சிந்திச்சானோ அதுக்கு அவனை அடிமையாக்கி ஒப்பு கொடுத்துறது, அதுதான் சிறையிருப்பு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட பொழுது அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கையில் பிரதானமாக இருக்க வேண்டும். எப்படி எகிப்தினுடைய பாவ சந்தோஷங்களிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படும் பொழுது அல்லது எகிப்தினுடைய பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது நாம் தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது தேவன் நம்மளை விடுதலை ஆக்கினார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பிரதான சந்தோஷம் எதுன்னு கேட்டீங்கன்னா, எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தது தான் அல்லது மனந்திருப்பு நம்போ நம்மளுக்கு கிடைச்ச சந்தோஷம்தான் உலகத்திலேயே ரொம்ப பெரிய சந்தோஷம். அப்போ அந்த சந்தோஷத்தை மறந்துட்டு திரும்பவும் ஒனாந்தர பாதையில் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த உண்மையான வாக்குத்தத்தை சுதந்திரத்திற்கு போகிற வழியில் தேவனுடைய வார்த்தையை மறந்து மற்ற காரியங்களின் மேல் அதிகமாக பிரியம் வைத்து அல்லது தேவனை விட்டு விலகி போகும் பொழுது தேவனுடைய வார்த்தையை விட்டு எந்த காரியம் முக்கியம்னு சொல்லி நாம் விலகி போகிறோமோ அதுக்கே ஆண்டவர் நம்மளை அடிமையாகும்படி ஒப்பு கொடுத்துருவார். இப்போ அநேகர் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி எதுக்கு அடிமையாகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அவனை அடிமைப்படுத்துவது பணம், அப்புறம் பொருள், அப்புறம் புகழ், அப்புறம் பெருமை, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. அது வந்து தங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறாங்க. அப்படியாக தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி என்ன காரியத்தை பின்பற்றுகிறார்களோ அந்த காரியமே அவர்களை அடிமைப்படுத்திவிடும். ஏன்னா வசனத்தில் நான் பார்க்குறேன், ஒரு மனுஷன் தன்னுடைய அடிமையை இலக்காரமாக வளர்த்தா முடிவிலே அவன் புத்திரனாக பாராட்டுவான். இப்போ அடிமைங்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து அடிமைப்படுத்தணும் எதுவே, பொருளாசை அடிமைப்படுத்தணும், பெருமையை அடிமைப்படுத்தணும். அதுக்கப்புறம் நான் இங்கே தான் குடியிருப்பேன், நான் அந்த நாட்டுக்கு தான் போவேன், இப்படித்தான் எனக்கு ஊழியம் செய்யணும், இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு நம்முடைய வந்து கண்களின் இச்சை, மாம்சத்தின் பெருமை, அப்போ ஜீவனத்தின் பெருமை, இந்த மாதிரிலாம் இருந்து இதுக்கு நாம் அடிமைப்படும் பொழுது அதை நம்ம இலக்காரமாக ஓட்டுறோம். அதென்ன கொஞ்சம் தானே, அதென்ன 5 ரூபா தானே, அதென்ன 10 ரூபா தானே, அதென்ன சின்ன காரியம் தானே, ரொம்ப இலக்காரமாக ஓடுறோம். ஆனால் இந்த அடிமை என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலேருந்து அப்படியே நம்ம கூட வளர்ந்துட்டு வருவான், ஒரு சின்ன பொய் தானே, ஒரு சின்ன திருடு தானே அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டே இருப்போம். போய் போய் வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம பெருசாகும்போது அவனும் நம்மளுடைய வளர்ந்துட்டு வருவான். கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் இந்த அடிமை என்ன பண்ணுவான், நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வம்புக்கு நிற்பான். அப்போ ஆவிக்குரிய மனுஷன் நல்லா வளர்கிற வரைக்கும் பொறுமையாக இருப்பான். யார், இந்த பாவ மனுஷன் அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்துட்டு இருப்பான். இந்த பாவ மனுஷன் நல்லா வளர்ந்துட்டானா, இந்த ஆவிக்குரிய மனுஷன் என்ன பண்ணுவான், அவனை கொண்டு போடுவான். அதனால் நம்மளுக்குள்ள ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தந்த உயிரோடு இருக்கணும். ஒன்று, நாம் வந்து பாவ மனுஷனை சாகடிக்கிறோம். பாவ மனுஷனை சாகடிக்காம இருந்தால் எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவன் நம்மளை சாகடிப்பான். அதனால் நீங்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பும் பொழுது எப்படி என்னன்னு சொல்லுவீங்க, நீதியின் வாசஸ்தலமே, கர்த்தரின் பர்வதமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர் என்கிற வார்த்தையை சொல்லுவார்கள். அந்த மாதிரி திரும்பி வந்தவங்க தான். அப்படின்னா இது ரெண்டாவது தடவை மனம் திரும்புறது, முதல் தடவை மனம் திரும்புறது ஒன்றுமே இல்லாமல் போச்சு, இப்போ ரெண்டாவது தடவை மனம் திரும்புறாதான் நீதியின் வாசஸ்தலம்ங்கிற பேர் வருது. அதுக்கப்புறம் 24 வாசிப்போம்,
அதிலே யூதாவும் அதனுடைய எல்லா பட்டணங்களின் மனுஷரும் பயிரிடும் குடிகளும் மந்தைகளை மேய்த்து திரிகிறவர்களும் ஏகமாய் குடியிருப்பார்கள்.
பாருங்க, இதுல வந்து எப்படி மனுஷர் இருக்காங்க, வெள்ளாமை பண்ணுறவங்க இருக்கிறான், மெய்ப்பு இருக்கிறான், எல்லா விதமான ஆட்கள் இருக்காங்க. அப்போ சாதாரண விசுவாசியும் மனம் திரும்புவான், ஊழியம் செய்கிறவனும் மனம் திரும்புவான், அப்போ நிறைய பேர் போதகராக இருக்கிறவங்களும் மனம் திரும்புவாங்க, பல வகையான ஊழியம் செய்கிறவங்களும் மனம் திரும்பி திரும்பவும் யூதாய பட்டணத்துக்கு வருவார்கள். அதுக்கப்புறம்
நிரப்புவேன், இதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறேன், என் நெற்றி எனக்கு இன்பமாக இருந்தது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைப்பேன், அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எல்லா ஜாக்கிரதையாக இருந்தேனோ அப்படியே
போதும். அப்ப இந்த இதுல யான் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா இருக்காங்களோ அவங்களுக்குதான் நியாய தீர்ப்பு கிடைக்கும், மற்றவங்க ஆண்டவர் ஒண்ணு விசாரிக்க மாட்டார். அதனால் கூட்டத்தோடு கூட்டமாக இருந்து நாமளும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம், தேவ ஜனங்களோட இருந்து நாமளும் போயிடலாம் சொன்னால், தேவனுடைய கற்பனையில் கை கொள்ளாமல் தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக செஞ்சுட்டு பரிசுத்த ஜனங்களோட நாமளும் ஒன்றா போயிடலான்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திராட்சை காயை திங்கிறாங்க, பழத்தை சாப்பிட்றதுக்கு பதிலாக காயை திங்கிறாங்க. காயை தின்னா அவன் பழு தான் பூசி போகும். அவசரப்பட்டது இல்லை, தேவனுடைய வார்த்தை ஏமாத்துறது. தேவ ஜனங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு நானும் தேவ ஜனங்களாக இருந்து இவங்களுக்கு வர ஆசீர்வாதத்தில் நானும் பங்கடைவேன், அப்படின்னு சொல்லி யாராவது சேர்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவன் எப்படிப்பட்ட ஆளானாலும் மாட்டிக்குவா. அதனால ஆண்டவர் வந்து சியோனை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். சியோனிலே வந்து சியோனுடைய சத்துருக்கள் யாரும் குடியிருக்கக்கூடாது. அப்படின்னா ஜாதிகளுடைய ஆச்சாரத்தை பின்பற்றுகிற யாரும் தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்கிற ஜனங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடாது. முதலாவது அந்த ஜாதிகளை வந்து சிதறடிக்கிறார். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, யாராவது ரகசியமாக அதுக்குள்ள மறைஞ்சிருந்து தேவனுடைய கற்பனைகளுக்கு விரோதமாக நடந்து தேவ ஜனங்களுக்கு கூட ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்னு சொல்லி நினைச்சாங்கன்னா அவன் திராட்சை காயை திங்கிறான், அவங்களுடைய பற்கள் கூசி போகும். ஏன் பல்லு மட்டும் கூசி போகுதுன்னு சொன்ன கேட்டீங்கன்னா, பல்லு கூசி போச்சுன்னா எப்படி இருக்கும், நல்லா சாப்பிட முடியாது. அதே மாதிரி பேசும்போது நல்ல தெளிவு இருக்காது. அதை ரெண்டு வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஆமாம், அப்போ தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாக பேச முடியாது. ஆனால் தேவ ஜனங்களுக்குள்ள தேவ ஜனங்களை மாறி இருப்பாங்க, ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாக பேச முடியாது. அப்படியாக இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் விடாயத்த ஆத்மாவை சம்பூர்ணப்படுத்தி தொய்ந்த ஆத்மாவை ஆண்டவர் நினப்புகிறார். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளையும் பிரமாணத்திலையும் உண்மையாக இருக்கிறோம். அப்படி உண்மையாக இல்லாத போது அவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. சகரியா 2:1-8, சகரியா 2:1-8.
நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். நீர் எவ்விடத்துக்கு போகிறீர் என்று கேட்டேன். அதற்கு அவர், எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும் அதன் நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படி அதை அளக்கிறதற்கு போகிறேன் என்றார். இதோ என்னோடு பேசின தூதன் புறப்பட்ட போது வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தான். இவனே அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபத்திற்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷன் பிறகுகளிலும் மிருக ஜீவன்களின் பிறகுகளிலும் மதியில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி பதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஓகோ, நீங்கள் எழுப்பி வட தேசத்திலிருந்து ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகாயத்தின் 4 திசைகளிலும் உங்களை நான் சிதற பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக் கொள். எப்பாடு மயிலிருந்தாலும் என் சேனைகளை கர்த்தர் சொல்கிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்தில் என்னை அனுப்பினார்.
போதும். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் ஒரு அளவுகோல எடுத்துட்டு அளவு நூல் எடுத்துட்டு போறான். அப்ப போகும்போது எருசலேமுடைய நீளம் அளவு எவ்வளோங்கிறத அளக்க போறேன்னு சொல்லி சொல்றான். அப்படி அளக்கும் போது ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எருசலேம் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினால் மிருக ஜீவன்கள் திரளினாலும் மதிலாத பட்டணம் போல் வாசமாக இருக்கிறது. அப்போ உண்மையான தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிற ஜனங்கள் எந்த ஒரு அடையாளம் இல்லாமல், அல்லது மதில் இல்லாத பட்டணம் சொன்னால் என்ன சொல்லலாம், வெளியில் அவங்கள வந்து அடையாளப்படுத்தி பாதுகாப்பு இல்லாத ஜனங்கள் போல் அங்கங்கே தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு உண்மையாக இருந்துட்டுருக்காங்க. ஆனால் இதையும் பார்த்துக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த உண்மையான ஜனங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் வருவாங்க. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனங்களை சுற்றிலும் நான் அக்கினி முதலாக இருப்பேன். அக்கினி முதலாக இருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன். அப்படின்னா யாராவது தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறவர்களை கொள்ளையடிப்பதற்கோ அல்லது ஏமாற்றுவதற்கோ முயற்சி செய்து உள்ளே வந்தாங்கன்னா அப்போ தெரியும், இவங்க மதில் இல்லாமல் இருக்காங்களா, இவங்க பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்களா, இவங்க கேள்வி கேட்பார் இல்லாமல் இருக்காங்களாங்கிறது அந்த நேரத்தில் தெரியும். எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜனங்கள் எல்லாமே வந்து எப்படி பாபிலோன் சிறையிருப்பிலேருந்து வெளியே வந்தவங்க அப்படின்னா, பலவிதமான எல்லா உபதேசங்களையும் பார்த்து தெரிஞ்சு எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு உண்மையான தேவனுடைய வார்த்தைக்கு பல இடங்கள்லேருந்து திரும்பி வந்திருக்காங்க. அப்போ உண்மையான தேவனுடைய பிரமாணங்கள் தான் சத்தியம், தேவனுடைய வார்த்தைகள் தான் சத்தியம். சபையில் பண்ணுற உபதேசமெல்லாம் மனுஷனுடைய கலப்படமான மனிதனுடைய கற்பனைகள். அதனால் நம்ம வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை சிந்திக்கணும், தேவனுடைய வார்த்தையில் உண்மையாக இருக்குன்னு சொல்லி இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் தன் கண்மணி போல ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அதனால் இந்த ஜனங்கள் உண்மையும் நீதியுமாக இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நல்ல ஜனங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு இவங்களை கொள்ளை அடிக்கலான்னு கொஞ்சம் பேர் முயற்சி எடுப்பாங்க. அது எப்படிப்பட்ட ஜனங்கன்னா, ஒரு தடவை தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தேவனுடைய வார்த்தைகளை மறுதளித்து பின்மாற்றத்தில் போன ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ தேவனுடைய ஜனங்கள் இப்படி இப்படியெல்லாம் இருப்பாங்கங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஜனங்களுக்குள்ளே போய் நல்லவங்க மாதிரி இருந்து அவங்கள கொள்ளையடிக்கிறதுக்கோ அல்லது அவங்கள தொந்தரவு பண்ணுறதற்கோ முயற்சி செய்வார்கள். அப்படி முயற்சி செய்யும்போது தேவனுடைய நியாயத்திற்கு வெளிப்படும். இது உண்மையான எருசலேமிலேயே இதுதான் அர்த்தம். தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிற ஜனங்கள் எங்கெங்கே இந்த பூமியில் எங்கெங்கே சிதறி இருக்காங்களோ அந்த ஜனங்களுக்கு இதுதான் அர்த்தம். அப்போ இது தேவனுடைய உண்மையான பிரமாணங்களை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு தேவன் அக்னி மதிலாக இருந்து தேவன் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். முதலாவது புறஜாதியை அவங்களை விட்டு சிதறடிக்கிறார், அப்புறம் சத்துருக்களை அவர்கள் இடத்துலேருந்து துரத்துகிறார், அப்புறம் தேவனுடைய வார்த்தையை வைத்து இவங்களை ஏமாத்தணும்னு சொல்லி யாராவது வந்தாங்கன்னா அவங்களே ஆண்டவர் தோற்கடிக்கிறார். ஏசாயா 4:1-6 வாசிப்போம். ஏசாயா 4:1-6. அந்நாளிலே கடைசி நாட்களிலே குறிப்பாக 2 உலகப் போருக்கு பின்பாக 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை, 7 சபைகள் ஒரு பூரண புருஷனை பிடித்து கொண்டு நாங்கள் எங்கள் சொந்த வசன வியாக்கியானங்களை நாங்கள் உபதேசமாக வைத்துக் கொள்வோம், நாங்கள் எங்கள் சொந்த வஸ்திரத்தை எடுப்போம், நாங்கள் சொந்த நீதிக்கிரியை செய்து நாங்கள் பரிசுத்தமாக வெளியே காட்டுவோம், எங்கள் நிந்தை நீங்கும்படி எங்களை கேட்டால் 2 கட்டம்னு சொல்லி சொல்லக்கூடாது, அதனால் நாங்கள் கிறிஸ்துவங்கிற பேரை மட்டும் நாங்கள் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிற ஜனங்களுக்குள்ளே இருந்து விலகி இருந்து தேவனுடைய வார்த்தைகளை படித்து சிந்தித்து தியானிக்கிறவர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். அப்போ இந்த 7 சபையும் அந்த 7 சபையினுடைய உட்பிரிவிலிருந்தும் விலகி இருக்கணும். அப்போ இதுக்குள்ளே மாட்டி இருந்துட்டு என்னதான் வந்து வசனத்தை சிந்தித்து தியானித்து படித்தாலும் அந்த 7 ஸ்திரீ போடுற சாப்பாடு தான் சாப்பிட்டுக்கணும், அந்த 7 ஸ்திரீ உடுத்துகிற துணியை தான் உடுத்துக்கணும், அந்த 7 ஸ்திரீ கூட தான் ஆட்டம் போட்டு நடந்துட்டு இருக்க முடியும். யார் அந்த 7 ஸ்திரீகளுக்குள்ள அல்லது 7 சபையை விட்டு வெளியே வர்றாங்களோ அவங்களுக்கு தான் பூமினா தேவனுடைய வார்த்தை, அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமாக இருக்கும். அப்படி விலகியிருந்து தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்கும் போது தான் அவங்களுக்கு நல்லா புரியும். அப்படி புரியும் போது தேவனுடைய பிரமாணத்திலே இருக்கிற ஜனங்களாக இருக்கிறவர்கள் என்றால் முதலாவது ஆண்டவர் செய்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சியோன் குமாரத்தின் அழுக்கை கழுவுகிறார். அப்படின்னா இந்த தேவனுடைய வார்த்தையை விட்டு வெளியே போய் அந்த ஏழு சபைக்குள்ளே போனதுனால அங்கே வந்து சியோன் குமாரத்தினுடைய பரிசுத்தம் அசுத்தமாகிவிட்டது. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு எல்லாத்துலேருந்து வெளியே கொண்டு வந்து அவங்கள வந்து சுத்தம் பண்ணுறார். அப்போ அழுக்கை கழுவுறதுன்னா எப்படி இருக்கும் பாருங்க, குளிச்சாதான் குளிச்சு வச்சா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நிறைய பேர் குளிக்க மாட்டான் ஒரு வாரம் பத்து நாளைக்கு கூட. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டில் இருக்கவங்கெல்லாம் சேர்த்து குடிச்சு கட்டி வச்சு இழுத்து தண்ணி ஊற்றி அதை பண்ணி இதை பண்ணி எப்படியோ கலாட்டா பண்ணி அவனை குளிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஏழு சபைக்குள்ளே போய் தேவனுடைய வார்த்தை என்னங்கிறது தெரியாமல் எத்தனையோ வருஷம் போய் அப்படி நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ உண்மையாக கெட்டகுமார மாதிரி அல்லது இளையகுமார மாதிரி தேவனுடைய வார்த்தையை விட்டு வெளியே போய் புறஜாதிக்கிட்ட போய் தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து அங்கே போய் வருத்தப்பட்டானா, அவன் திரும்பியும் தகப்பனை நோக்கி வரும்பொழுது அவன் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு முதலாவது அவனை குளித்து வச்சு நல்ல துணி போடுங்கன்னு சொல்கிறாரு. அதே காலம் தான் இங்கேயும் நடக்குது. முதல்ல அவனை குளிக்க வச்சு நல்லா சுத்தமாக்குங்க, அப்புறம் விருந்து சாப்பிடலாம். அப்படி சியோன் குமாரத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏழு சபைக்கிலிருந்து விலகி வந்தவங்களை சுத்தம் பண்ணி நியாயத்தின் ஆவினாலும் சுட்டெருப்பின் ஆவினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கி விடும் பொழுது சுத்தம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அண்ணா அவனுக்கு தண்டனை, நியாயத்தீர்ப்பின் ஆவி சுட்டெருப்பின் ஆவி, அப்படி வந்து ஆண்டவர் வந்து அவனை சுத்தம் பண்ணுறாரு. அவன் செஞ்ச பாவம் என்ன, தேவனை விட்டு விலகி போனதனுடைய சாபங்களிலிருந்து சுத்தம் பண்ணுறாரு, அல்லது தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து புறஜாதியோட கலந்து போனதுனால வந்த எல்லா காரியத்தையும் சுத்தம் பண்ணுறாரு. அப்படி சுத்தம் பண்ணி இரத்தப்பழியில் நீக்கி விட்டு அப்புறம் அவங்கள என்ன பண்ணுறாரு, திரும்பவும் தேவனுடைய சியோனில் மீதியாக இருந்து, அப்படின்னா தேவனுடைய பிரமாணங்களிலே வாசம் செய்கிறவர்களாக இருந்து எருசலேமிலே தரித்திருந்து, அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளிலே தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். இப்போ தான் பரிசுத்தமாகறான். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறான், கலர் கலராக துணியை போட்டுக்கிட்டா நான் பரிசுத்தவானுங்கிறான், நான் முதல் வரிசையில் உட்கார்ற பரிசுத்தவான்னு சொல்கிறான், சில பேர் நான் ரெண்டாவது வரிசையில் உட்கார்ந்த பரிசுத்தவான்னு சொல்கிறான். இப்போ அந்த பரிசுத்தவானுங்களாம் இப்போ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க, முதல் வருஷம் பரிசுத்தவான், ரெண்டாவது வருஷ உட்கார்ற பரிசுத்தவான், எங்கே மெட்ராஸில் இப்போ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்குது இப்போ. ஆ, இருக்கட்டும். பரிசுத்தவன் ஆகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏழு சபைக்குலேருந்து முதல்ல வெளியே வரணும், அவனை குளிக்க வைக்கணும், குளிக்க வச்சு அவன் செஞ்ச காரியத்தெல்லாம் அவனுக்கு உணர்த்தணும். அப்புறம் தேவனுடைய வார்த்தைகளில் நிலைத்திருந்து தேவனுடைய காரியங்களில் உண்மையாக இருக்கும் பொழுது தான் அவனை வந்து ஆண்டவர் பரிசுத்தன் சொல்கிறாரு.
ஒரு
சபை ஏழு புருஷன், ஏழு காலங்களில் வந்த நீதிமான்கள். ஆனா அவன் பிள்ளை இருந்ததா இல்ல, அந்த ஏழு புருஷனும் சேர்த்தா அந்த ஸ்திரீயும் சேர்த்தா, பிள்ளை இல்லையே. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை, இங்கே வந்து சியோன் குமாரத்தை வந்து ஆண்டவருக்கு பிள்ளைகள் இல்லைங்களா. அப்போ இங்கே ஏழு ஸ்திரீகளுக்கு பிள்ளை பிறந்தா எப்படி இருக்கு, இந்த ஏழு ஸ்திரீகளுக்கு பிள்ளை இருக்குதா, ஒரு புருஷனை பேரை வச்சுட்டு இருக்காங்க ஆனால் பிள்ளை இருக்குதா இல்லை. அப்போ இங்கேயும் அதே மாதிரி இந்த புருஷனும் ஜாவா, இந்த ஏழு ஸ்திரீகளும் ஜாவாங்க. வேதத்தில் எங்கேயுமே வந்து ஒன்று ஒரு வார்த்தைக்கு புறம்பாக அல்லது விரோதமாக எழுதாது. ஆதி ஆனத்துலேருந்து வெளிப்படுத்தின புஸ்தகம் வரைக்கும் ஒரே ஆவியில் எழுதப்பட்டது தான், கருத்து எங்கேயுமே மாறாது. அப்ப இவங்க வச்சிருக்கிற புருஷன் எந்த புருஷனா, 33 வருஷம் இந்த பூமியில உயிரோட இருந்த புருஷன், அந்த புருஷன் தான் வச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த புருஷன் ஜாமா அப்படி இல்லை. ஆமாம், அதை விட்டு வெளியே வரணும், அதை விட்டு வெளியே வர வந்தால் தான் அவன் வந்து மனவாட்டி. அது வந்து சர்த்தர புருஷன், அது வந்து சர்த்தர புருஷன், புரியுங்களா? சர்த்தர புருஷன் வேற, உண்மையான புருஷன் வேற. ஒன்று அவன் 4 அதிகாரம் 1-2 வார்த்தையில் வாசிப்போம். போதும் போதும் போதும். இங்க இருக்கிற அந்த புருஷ யாரு தெரியுமா? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து. அவங்க சொல்லுவாங்களா மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துன்னு அறிக்கை பண்ணுவாங்களா? எங்களுக்கு இந்த நீங்கும்படி நீ எனக்கு புருஷனாக இருன்னு சொல்கிறாங்க. அந்த புருஷனுக்கு 33 வருஷம்தான். அவன் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து. நாம் அறிக்கை பண்ணுவான், அவன் அறிக்கை பண்ணுவானா? பண்ண மாட்டான். ஏன்னா அது வந்து நித்திய தெய்வமாக அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறான். அவருக்கு வந்து 33 வருஷம்தான். ஆ, அதுக்கப்புறம் ஆ இங்கே வருவான். அப்போ பரிசுத்தம்னு சொன்னால் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவன் பரிசுத்தன் ஆக முடியும். முதல் வரிசையில் உட்கார்றதா, ரெண்டாவது வரிசையில் உட்கார்றதாங்கிறது அது உயிர்த்தெழுதலாம் தெரியும். இப்போ யாரும் முடிவு பண்ண முடியாது. ஆமாம், அது ஆண்டவருடைய தீர்மானம். நம்ம வந்து அது வரிசையில் உட்கார வைக்க முடியாது. 5-6 வாசிப்போம். மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலம், அப்படின்னா தேவனுடைய பிரமாணங்களில் உள்ள எல்லா ரகசியங்களும் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எப்படி இருக்கு? இன்னைக்கு வரைக்கும் தேவனுடைய பிரமாணங்கள் தெரியல, 7 ஸ்திரீகளுக்கு தெரியல, சிறையிருப்புக்கு போனவங்களுக்கு தெரியல. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பிரமாணங்கள் எல்லாத்தின் மேலையும் ஆண்டவர் காவல் வைக்கிறார். அப்படின்னா தேவனுடைய பிரமாணத்தை எவனும் தெரியக்கூடாது. அப்ப தேவனுடைய பிரமாணத்தை தெரியறதுக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவர் காவல் வச்சுட்டார். ஒண்ணு இல்லை, ஏதான தோட்டத்தையும் வந்து ஆதாம தடுத்து விட்டு அங்க காவல் வச்சாரு. அதே மாதிரி இங்க சியோன் பட்டணத்தை ஆண்டவர் காவல் வைக்கிறார். சியோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் காவல் வைக்கிறாரு. அப்ப தேவனுடைய பிரமாணங்களை தெரியணும்னு என்ன பண்ணலாம்? அதை எப்படி உள்ள உடச்சிட்டு உடச்சிட்டு உள்ள போக முடியாத. தேவனுடைய பிரமாணத்தை கீழ் பிடிச்சா மட்டும்தான் உள்ள போக முடியும். ஏன்னா முதல்ல அங்க சொல்லியிருக்க என்னன்னு, அவன் அழுக்க கழுவி சுத்தம் பண்ணி இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் சியோன் பட்டணத்துக்குள்ள கொண்டு வராரு. இந்த பட்டணத்துக்குள்ள வந்தவனா வெளியில் இருக்கிறவன் ஒன்றும் தொட முடியாது. அந்த ஜனங்களை சொல்றாரு, இவர்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறேங்கிறாரு. அவனையும் தொடர்றது அர்த்தம் ஒண்ணுதான். அதே மாதிரி தேவனுடைய பிரமாணங்களுக்குள்ள அடங்கி இருக்கிற ரகசியத்தை தொடர்றதும் தேவனுடைய கண்மணியை தொடர்றதுக்கு தான் அர்த்தம். அதனால வெளியிலிருந்து ஒருத்தன் வந்து தேவனுடைய பிரமாணங்களுக்குள்ளே அடங்கியிருக்கிற ரகசியத்தை ஒருத்தன் தெரிய முடியாது. அப்ப தேவனுடைய பிரமாணங்களுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை தெரியணும்னா தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகிறவன் மட்டும்தான் தெரிய முடியும், மூணாவது ஆள் தெரிய முடியாது. ஆமா, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு வெளியே நிற்கணும். எல்லாத்தையும் ஆண்டவர் காவல் வச்சிருவாரு. ஏதேன் தோட்டத்துக்கே காவல் வச்சவர் இங்கே என்ன பண்றாரு? இங்கே சீயோன் பட்டணம் வந்து காலியாக இருந்தது, அதுக்கு பல இடங்களும் இந்த ஆலைகளை கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாரு? சுத்தியில் அக்னி மதலை போட்டு காவல் வச்சாச்சு. இது பகலில் வந்து மேகஸ்தம்பம், ராத்திரியில் அக்னி ஸ்தம்பம். இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வரும்போது மேகஸ்தம்பத்திலையும் அக்னி ஸ்தம்பத்திலையும் காவல் வச்சாரு. அதே மாதிரி தான் இங்கேயும் பகலில் மேகத்தையும் இரவில் பொழுந்து விட்டு எரியும். ஆமாம், அதில் வந்து அக்னி ஸ்தம்பம் தான் இருந்தது பழைய ஏற்பாட்டில். இங்கே அப்படி இல்லை, கொழுந்து விட்டு எரியுது, எவனும் பக்கத்தில் வர முடியாது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை யாராவது தொடர்ந்து சொல்லி வந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு பாருங்க. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னா தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படியணும். அப்பதான் அந்த தேவனுடைய ஜனங்களோடு கூட சேர்ந்து நம்ம அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். நம்ம குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்க, ஒருத்த மட்டும் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு சீயோன் பட்டணத்துக்குள்ள போயிட்டான். அவன் பேரை சொல்லிட்டு நாமளும் உள்ள போகணும்னு சொன்னா முடியுமா? முடியவே முடியாது. அங்க காவல் வச்சிருக்குது, பிரமாணத்துக்கு ஆண்டவர் காவல் வச்சுட்டாரு. தெரியுது, உபத்திரவ காலத்தில் இருக்கிற ஜனங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் இப்படிதான் பாதுகாக்கிறாரு. ஊழியத்தில் இன்னும் 7 வருஷம் இந்த காரியம் நடக்க போகுது. அது இன்னைக்கு இன்னையிலேருந்து ஆரம்பிக்குது. இன்னைக்கு பிரசங்கம் பண்ணதுனால இன்னையிலேருந்து அது தொடங்குது. அப்புறம் மைமையானவர்கள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். எது எது ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துதோ, அது காராக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், அல்லது இவங்களுக்கு உதவி செய்கிறவங்களாக இருக்கலாம், அவங்க எல்லாத்து மேலேயும் ஆண்டவர் காவல் வைக்கிறாரு. அப்புறம் பகலில் வெயிலுக்கு நிழல் ஆகும். பகல்னா உபத்திரவ காலம், உபத்திரவ காலத்துக்கு நிழலாகவும் பெருங்காற்றுங்கிறது அது உபத்திரவ காலம்தான். மழைங்கிறது பின்மாறி மழை, இதுக்கு அடைக்கலமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். பாருங்க, அப்படின்னா உபத்திரவ காலம் ஒரே ஒரு கூடாரத்திலிருந்து தான் அந்த செய்தி உலகம் எங்கும் போகும். அதுக்கு ஆண்டவர் பயங்கரமான காவல் வச்சிருக்கார். உபத்திரவ கால செய்தி, பின்மாறி மலையினுடைய நற்செய்தி பூமியினுடைய ஒரு பகுதியிலிருந்து தான் போகுது. அப்படின்னா அன்னைக்கு மோசை ஊழியம் செய்யும்போது 4 மோசை நான் தான் மோசைன்னு சொல்லி இறங்கியிருந்தான் எப்படி இருந்திருக்கோம்? ஒன்றும் நடந்திருக்காது, ஒரு கதையும் நடந்திருக்காது. அதே மாதிரி ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே உபத்திரவ கால ஊழியத்துக்கு ஆண்டவர் பூமியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை தான் தேர்ந்தெடுத்திருக்கார். ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும், அந்த கூடாரத்திலிருந்து தான் எல்லா தேவனுடைய செய்தியும் புறப்படும். நான் தான் உபத்திரவ காலத்துக்கு நற்செய்தி அறிவிக்கிறாளே, நான் தான் இதை செய்கிறாள் அப்படின்ட்டு உலகத்தில் ரெண்டு பேரும் கூட இருக்க முடியாது, ஒரே ஒரு ஆள் தான் இருக்க முடியும். எப்படி கிறிஸ்து ஒரு ஆள் தான் இருக்க முடியும்? ரெண்டு கிறிஸ்து இருக்க முடியுமா? ரெண்டு கிறிஸ்துன்னு சொல்லி தெரிந்தானா வந்து கிறிஸ்து தான், கிறிஸ்து ஒருவரே. இதுக்கு இடையில வந்து யாராவது நான் தான் கிறிஸ்துன்னு சொன்னானா அவன் அந்தி கிறிஸ்து. அதே மாதிரி உபத்திரவு கால செய்திக்கு பின்மாறி மனுடைய செய்திக்கு எல்லா ஆசீர்வாதத்துக்கும் பூமியில் ஒரு மனுஷனத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார், அல்லது ஒரு இடத்துல தான் தேர்ந்தெடுக்கிறார். அந்த இடத்துக்கு பயங்கரமான காவல் வைக்கிறார். அங்கிருந்து உலகம் முழுவதும் பின்மாறி மலையினுடைய செய்தி, உபத்திரவ காலத்தினுடைய செய்தி, சியோன் குமாரத்தினுடைய செய்தி, வேற தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு உண்டான என்னென்ன செய்தி இருக்கிறோ அத்தனை செய்தியும் இந்த ஒரு கூடாரத்திலிருந்து தான் புறப்படுது. சகரியா 8 அதிகாரம் 10-15 வரை. சகரியா 8:10 15 வரை.
நாட்களுக்கு முன்னே மனுஷனுடைய வேலையால் வரவில்லை, மிருகத்தினுடைய வேலையால் வரவில்லை, போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கடிகளுக்கும் சமாதானம் இல்லை. எல்லா மனுஷரையும் ஒருவரை ஒருவர் விரோதித்து செய்தேன். இப்பொழுதும் இந்த ஜனக்கு மீதியானவர்களுக்கு நான் 3 நாட்கள் இருந்தும் கூட இருக்க மாட்டேன் என்று சேனைகளை கற்றுச் சொல்கிறார். உதைத்து சமாதானமானதாக இருக்கும். ராட்சசடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், ஆனந்தம் பணியை தரும். இந்த ஜனத்தில் வீட்டாளர்களை எல்லாம் சுதந்திரத்தை கட்டளையிடுவேன். சம்பவித்தது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தது போலவே ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரசிப்பேன். பயப்படாதீர்கள், உங்கள் கைகள் திடப்படுகிறது. சேனைகளின் கட்ட சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபம் பண்ணின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல இந்நாளுக்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யப்படுகிறது. பயங்கரமான வாக்குவாதம் நடக்கும். அதனால் இந்நாட்களுக்கு முன்னே மனுஷனுடைய வேலையால் பலனும் இல்லை. யார் யாரோ என்னமோ நினைச்சாங்க, நாம் அப்படி செய்யணும் இப்படி செய்யணுன்ட்டு, ஊழியத்தை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் என்னென்னமோ பண்ணாங்க, ஒன்றும் நடக்கலை. மிருக ஜீவனுடைய வேலையால் பலனும் இல்லை. மிருக ஜீவன்கள்னா ஆமாம் மிஷினரி, பில்டிங் இப்படி கட்டலாம் அப்படி கட்டலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கடி நிமித்தம் சமாதானம் இல்லை. புதுசாக ரசிக்கப்பட்டு வந்தவனுக்கும் சரி, இந்த சபை சரியில்லைன்னு வெளியில் போகிறவனுக்கும் சரி, எவனுக்குமே ஒரு நிம்மதி இல்லை. இந்த சபையை விட்டால் அடுத்த சபைக்கு போவான். அப்படி 7 சபை இருக்குது. 7 சபையை மாற்றி மாற்றி தான் போயிட்டுருக்கா. ஆனால் இந்த 7 சபையை விட்டு வெளியில் வரணும்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி எல்லா மனுஷரையும் ஒருவரை ஒருவர் விரோதிக்க செய்தேன். இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. 2 கிறிஸ்தவன் சேர்ந்தானா சண்டை தான் நடக்கும். அது புதுசாக வந்த கிறிஸ்தவனோ, அவன் சபை மாறி 4-5 சபையை மாறி மாறி வந்த கிறிஸ்தவனோ, எவனாக இருந்தாலும் சரி, அது புளிச்சமாவோ புளிச்சமாவோ தான் விரோதிக்க செய்தான். இப்பொழுதோ இந்த ஜனத்தில் மீதியானவர்களுக்கு முந்தின நாட்கள் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று சேனல் கர்த்தர் சொல்கிறார். 7 சபையை விட்டு யார் வெளியில் வர்றாங்களோ அவங்களுக்கு நான் முதல்ல இருந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன். அப்போ ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? விதைப்பு சமாதானமாக இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளோ காரியத்துக்கு நான் அர்த்தம் சொல்லிட்டேன்.
இருக்கும். அப்ப இன்னொன்று விதைப்புனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் செய்கிற நீதியின் கிரியைகள் தெளிவா இருக்கும். பேச்சும் ஒரே மாதிரி இருக்கும், செயலும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு பேச்சு ஒரு மாதிரி இருக்குது, செயல் ஒரு மாதிரி இருக்குது. ஆமா, பேச்சு சக்கர மாதிரி பேசிடுவாங்க, செயல வந்தாச்சுன்னா அப்ப தெரியும் அவங்களுடைய ஆவிக்குரிய நிலை என்னன்னு. அப்போ விதைப்பு சமாதானமாக இருக்கும், பேசுகிற மாதிரியே செய்வான், ரெண்டும் நல்லா இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும், என்ன அர்த்தம்? ஆமாம், இப்படி பைபிள் இருக்கிற எல்லா வார்த்தையும் லைனாக சொல்லிட்டு இருந்தால் போதுமா? ஆ, உள்ளது உள்ளபடி பேசுறது. திராட்சை செடினா நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள். நம்ம சொல்லுவோம் குழந்தைகள்லாம் பேசும்போது, சக்கரை மாதிரி இருக்குது பேச்சு, தேன் மாதிரி இருக்குதும்பாங்க. திராட்சை செடின்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளில் நம்முடைய உள்ள நிறைந்திருந்தால் நம்முடைய பேச்சு திராட்சை காய தின்ன மாதிரி புளிப்பாக இருக்காது, நல்லா இனிப்பாக இருக்கும். இந்த வசனத்துக்குண்டான அர்த்தம் நான் முதலையும் கூட சொன்னேன். திராட்சை காயை தின்னுட்டு பேசுனா எப்படி இருக்கும், திராட்சை பழத்தை சாப்பிட்டுட்டு பேசுனா எப்படி இருக்கணும்? அப்போ திராட்சை செடி தன் கனியை தரும், இன்னும் தேவனுடைய வார்த்தை உள்ளே போனதுனால இனிமையான வார்த்தைகள், சமாதானத்துக்கேற்ற வார்த்தைகள் தன் கனியை தரும். சமாதானமாக வார்த்தைகளை பேசும்போது நல்ல செயலை நாம் எதிர்பார்க்கலாம். அப்புறம் பூமி தன் பலனை தரும். பூமின்னு சொன்னால் நம்முடைய கையின் கிரியைகள், நல்ல நல்ல கிரியைகளாக நம்மளிருந்து வெளிப்படும். பூமி, பூமினா தேவனுடைய வார்த்தை. வானம் தன் பணியை தரும். என்ன அது வானம் தன் பணியை தரும்? வானம், வானங்கிறது தலைக்கு மேலே. அப்படின்னா நம்முடைய சிந்தனைகள், அறிவு கூர்மையான எல்லா காரியமும் நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ எப்படி இருக்குது காலையில் வானம் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஆமாம், வானம் மந்தாரமாக இருக்குது, என்ன பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்குது, கேட்கறது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. காலை வெயில், காலை வெயில் கழுதைக்கு நல்லது, மாலை வெயில் மருந்துனுக்கு நல்லதுங்கிற மாதிரி இன்னைக்கு பேச்சு அப்படி தான் இருக்குது. ஆ, காலை வெயில் கழுதைக்கு நல்லதுன்னா காலையில் இப்படி பேசினாதான் கழுதைகள்லாம் சரியாக வேலை செய்யும். ஆனால் இங்கே வந்து ஆகாயம் தன் பணியை தரும். அப்படின்னா நம்முடைய அரிய சிந்தனைகளிலிருந்து நல்ல விதமான வார்த்தைகள் வெளிப்படும். இந்த ஜனத்தின் நீதியாரனுக்கு இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். நீதியானவர்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏழு சபையிலேருந்து வெளியில் வந்தவன் அவன் தான் மீதியானவன். மீதியானவர்ல ஏசியா 4:2 அவன் தான் மீதியானவன். அந்த ஏழுக்குள்ளே போய் மாட்டினானா அந்த ஏழுலையே சுற்றிட்டு இருக்க வேண்டியதுதான். அதை வந்து விட்டு வெளியே வரணும். அதுதான் பாபிலோன் குமாரத்திங்கிறது. அதுதான் அந்த ஏழு பேருடைய பாஷைகள் தாறுமாறாக்கி இருக்கிறதுனால ஒருத்தன் பேசுறது ஒருத்தனுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால் ஆண்டவர் பாபிலோன் குமார்த்தின்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த பாபிலோன் குமார்த்தியை விட்டு வெளியே வரணும். வெளியே வந்து பைபிளை படிக்கணும். அந்த பாபிலோன் குமார்த்தி பார்த்தீங்கன்னா பைபிளை படிக்க மாட்டான், பேச்சு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பைபிளே படிக்கிறதுக்கு மனசு இருக்காது. கேட்டால் அவங்க பரிசுத்தம் வேறு, அவங்க திடப்படுத்தல் வேறு, சுத்திகரிப்பு வேறு, எப்பா என்னென்னமோ வார்த்தையெல்லாம் பயங்கரமாக இருக்குது. மத்திய ஆலயத்தில் கல்யாணம், ரகசிய வருக, பயங்கர வருக, பைபிள் இல்லாத வார்த்தையெல்லாம் போட்டு என்னென்ன போட்டு பைபிளே கலப்படம் பண்ணிடுவாங்க. மத்திய ஆலயத்தில் கல்யாணம் வருது, ரகசிய வருக, பயங்கர வருக, இப்படி நிறைய வார்த்தைகளை போட்டு என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க. அதை விட்டு வெளியே வந்து முதல்ல பைபிளை படித்தாதான் சரியாகும். அப்புறம் 13 வாசிப்போம். அதுக்கப்புறம் எனக்கு கோபம் போது நான் உங்களை தண்டித்து வைத்து மனம் மாறாமல் இருந்தது போல அப்படின்னா நம்முடைய முற்பிதாக்கள் அப்படிதான் நடந்தது. இப்பவும் நிறைய பேர்த்துக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம அந்த ஏழு சபையை விட்டு வெளியே வந்தவங்களா இருந்தால், அல்லது பாபிலோன் குமாரத்தை விட்டு வெளியே வந்தவங்களா இருந்தால் நம்முடைய கைகள் திடப்பட கடவுது. அப்படின்னா கைகள் திடக்கட கடவுதுன்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய கைகள் திடப்பட கடவுது. இனிமேலந்தாவது நல்ல காரியங்களை செய்யறதுக்கு முயற்சி எடுக்கணும். அதான் திடப்பட கடவுதுன்னு. நல்ல காரியம்தான் நான் செய்வேன், நல்ல காரியம்தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி செய்யும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நான் உங்களுக்கு நன்மை செய்யும்படி நான் நினைத்தேன், நீங்கள் பயப்படாதீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? திரும்பியும் அந்த ஏழுக்குள்ளே போய் மாட்டாதீங்க, ஏழு ஸ்திரீகளுக்குள்ளே போய் மாட்டாதீங்க, புறஜாதிகிட்டையும் போய் மாட்டாதீங்க. புறஜாதியில் வரப்போக பேசிகிட்டு இருந்தான், அவன் பேச்சு நம்மளை தாறுமாறாக்கிறோம். பாபிலோன் குமாரத்தி கூட பழக்கம் வச்சுருந்தான், அவன் பேச்சு நம்மளை மாற்றிடும். அதனால தான் நம்முடைய பேச்சு நம்மளை வெளிப்படுத்தும். இப்போ புறஜாதி கூட கலந்துருக்கிறோமா அல்லது கிறிஸ்தவன் கூட கலந்துருக்கிறோமாங்கிறது நம்முடைய பேச்சில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த ரெண்டு பேரும் சிவன் குமாரத்துக்கு விரோதமானவங்க. அதனால நீங்கள் பயப்படாதீங்கள். திருப்பி அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பயப்பட வேண்டியது வரும். சகரியா 8:16-17
நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்றால், அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள், உங்கள் மாஸ்டர்கள் சத்தியத்திலும் சமாதானத்திலும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் விரோதத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் தெரியப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர்
சொல்லுகிறார். நீ எந்த காரியம் செய்கிறியா இல்லையோ முதலாவது என்ன பண்ணணும், அதை பேசணும். அதனால என்ன பண்ணோம், அப்புறம் அதுக்கு அடுத்து என்னன்னா 14 ஒருவனுக்கும் பிறனுக்கு விரோதமாக தன்னை தீங்கு நினைக்கக்கூடாது. இருதயத்திலையும் தீங்கு நினைக்கக்கூடாது, வார்த்தையிலையும் பேசக்கூடாது. உடனே உண்மையை பேசணும்னு சொல்ற அடுத்த வார்த்தை என்ன வருது, நான் உண்மையை பேசுறேன் அவன் வந்து போய் பேசுறான்னு சொல்லி நாம சொல்றான் அப்படின்னு சொல்லி வரும்போது உடனே அடுத்த வார்த்தை, நீ பிறனுக்கு விரோதமாக பேசாத, அவனை நியாயம் தீர்க்கிறது என்னுடைய வேலை, உன்னை நியாயம் தீர்க்கிறது என்னுடைய வேலை. அதனால பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தை தீங்கி நினையாமலும் பேசாமலும் பொய்யானையின் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் நான் வெறுக்கிற காரியங்கள் சொல்கிறார். அப்படின்னா நான் இந்த காரியத்தில் வைராக்கியமாக இருக்கிறேன். எந்த காரியத்தில், உண்மையை பேசுகிற காரியத்திலையும் சத்தியத்துக்கு சமாதானத்துக்கு ஏற்க நியாயம் இருக்கிற காரியத்திலையும் நான் வைராக்கியமாக இருக்கிறேன். நான் வைராக்கியமாக இருக்கிற மாதிரியே நீங்களும் வைராக்கியமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா என்னுடைய வைராக்கியம் என்ன பண்ணும், நியாய தீர்ப்பாக மாறிடும். அதனால் தேவனுடைய வைராக்கியத்துக்கு கூட நம்ம வைராக்கியம் சேர்ந்து இருந்ததுன்னா நாம் சியோன் குமாரத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம். இல்லாட்டினா இந்த வைராக்கியம் ரொம்ப கொடுமையாக மாறிடும். அதனால் எல்லோரும் என்ன பேசணும், உண்மையாக பேசணும், நியாயம் தீர்க்கணும். அதுக்கு அடுத்தது அடுத்தவனை குற்றம் சொல்லக்கூடாது, நினைக்கக்கூடாது, சொல்லவும் கூடாது. ஆமாம், இப்படி இருந்தீங்கன்னா நீ ஆசீர்வாதமாக இருப்ப. இல்லாட்டினா உன்னை சிவகான் குமாரத்திலிருந்து இல்லாமல் உன்னை அக்னி பட்சிக்கும், இல்லைன்னா திரும்பி உன்னை தூக்கி ஆண்டவர் வெளியே போட்டுருவார். ஆமாம், ஆனால் அக்னியெல்லாம் எரியுறீங்க, எரியுறது அக்னிய.
ஆமாம்,
நான் இந்த காரியத்தில் வைராக்கியமாக இருக்கிறேன். அதனால் நீயும் இந்த காரியத்தில் வைராக்கியமாக இருந்தீங்கன்னா உனக்கு நல்லது. இல்லாட்டினா நான் வேற மாதிரி உனக்கு வைராக்கியமாக இருக்க வேண்டியது வரும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.